SBS தமிழ்.
காவிரி மேலாண்மை வாரியம்,
மீத்தேன் வாயு திட்டம்,
நியூட்ரினோ ஆய்வக திட்டம்,
ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம்,
கீழடி அகழாய்வு,
சாகர் மாலா திட்டம், நீட் தேர்வு,
குமரி துறைமுகம்.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும்.
தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கப்பட்ட போது மக்கள் அதனை வரவேற்றார்கள். தொழில் வாய்ப்பு கிடைக்கிறது என்று நினைத்தார்கள். ஆனால் அமைந்த ஆலை அவர்கள் சுற்றுச்சூழலை பாதிப்பது மட்டுமல்ல, அவர்கள் உயிருக்கே உலை வைக்கிறது என்று உணர ஆரம்பித்த போதுதான் அந்த ஆலையை மூட வேண்டி போராட ஆரம்பித்தார்கள். தூத்துக்குடியில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் தொடர்ந்து போராட்டங்கள் உருவெடுத்தன. தமிழகத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் பல இடங்களிலும் எதிர்குரல் கிளம்பியுள்ளது. இதன் பின்னணி என்ன என்று சுருக்கமாக சொல்கிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் நிறுவனத்தை வந்து குறிப்பா மகாராஷ்டிரா வந்து மாம்பழம் சாகுபடி பாதிக்கப்படுது, அதனால இங்க இருக்கக்கூடாது சொல்லி அனுப்பிட்டாங்க. தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு தூத்துக்குடி அப்படின்னாலே பாண்டிய நாடு முத்தோட இது நம்ம சங்க இலக்கியங்கள் வந்து பாக்குறோம். முத்துக்களுக்கு பெருமையான ஒரு பகுதியே தூத்துக்குடி. இன்னைக்கு தூத்துக்குடியில முத்து கிடையாது, செயற்கை முத்து இல்லை, செயற்கை முத்தும் இல்லாம போச்சு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள், மாசுபடும் தொழிற்சாலைகள் பெருகிட்டே போகுது. துறைமுகம் வந்த பிறகும் மோசமான கழிவுகள் அங்க கடற்கரைகளை சேர்ந்துகிட்டே இருக்கு. இதன் விளைவாக என்ன அப்படின்னா, முதல்ல முத்து மறைஞ்சு போச்சு, நம்மகிட்ட இருந்து முத்துச்சிப்பிகள் எல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு மீன் வளம் குறைஞ்சு போச்சு. அதனாலதான் மீன் வளத்துக்காண்டி மக்கள் வெகு தூரம் போய் இலங்கை மீனவர்களோட வந்து சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல் வருது நமக்கு. அப்ப மீன் வளம் குறைஞ்சு போறது ஒரு சிக்கல். இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தாமரை உருக்காலைகள்ல தாமரத்தை உருக்கி எடுக்கக்கூடிய ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த மாசுபாடு மாசுகள் இருக்கு, அது மிகப்பெரிய அளவுல ரெஸ்பிரேட்டரி சிக்கல் சொல்லக்கூடிய அந்த நுரையீரல் சிக்கல்கள் போன்ற பல சிக்கல்கள், நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடிய சிக்கல்கள், அது சைனைடு எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த சிக்கல்கள் எல்லாம் நிலத்தடி நீரையும் பாதிக்குது. அப்ப பாதிச்சு 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 அந்த மக்கள் முதல்ல ஆரம்பத்துல இது வந்து பெருசா ஒன்னும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க. நாங்க கூட ஆரம்ப கட்டத்துல போயிட்டு அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் சின்ன நூல்கள் கூட போட்டோம். அப்பெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து எங்களை தான் விமர்சனம் பண்ணாங்க, நீங்க ஒரு நல்ல தொழிற்சாலை வருது, நீங்க வந்து கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதனால நாங்க வந்துட்டோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, இப்ப ஒரு 7-8 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த பெரிய சூழல் மாசுபாடுனால நேரடியா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த மக்களுடைய நிலத்தடி நீர் வந்து மாசுபடுது, சிக்கல் வருது, நிறைய நோய்கள் வருது. அதுக்கப்புறம் காட்டுல வரக்கூடிய அந்த மாசுபாடு இதெல்லாம் கணக்கிடும் போது பெரும் சிக்கலை சந்திக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அதனால மக்களே வந்து தன்னார்வமா எழுந்து போராடுறாங்க. இப்ப அடுத்த பிறகுதான் வந்து இயக்கங்கள் போய் அதுல சேர்றாங்களே, மக்கள் தான் முதல்ல போராட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த அடிப்படையில அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுல என்ன சோகம்னா, இவ்வளவு பெரிய பணத்தை நாங்க முதலீடு பண்ணிட்டோம், நாங்க வந்து இதை மூட முடியாதுன்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க பகுதியில இருந்து, அவங்க சைட்ல இருந்து. அப்ப எவ்வளவு பணத்தை முதலீடு பண்ணாலும் எவ்வளவு உயிர்களை கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி வருது.
அந்த ஆலையை மூட வேண்டும் என்று எதிர்குரல் கொடுத்து வரும் பூவுலகின் நண்பர்கள் குழுவை சார்ந்த பொறியாளர் சுந்தர்ராஜனும் அந்த பின்னணியை விளக்குகிறார்.
ஸ்டெர்லைட் என்பது நிச்சயமாக ஒரு பெரும் சுற்றுச்சூழல் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிறுவனம். முகநிலம் கோவாக்கு சென்றார்கள், பிறகு மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரிக்கு சென்றார்கள். ரத்னகிரியில் அந்த வந்து அந்த பிளான்ட் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட கட்டி முடிச்சுட்டாங்க. ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போற சமயத்துல அந்த ரத்னகிரி பகுதி வந்து அல்போன்சா மாம்பழங்களுக்கு பெயர் பெற்ற பகுதி. அந்த அல்போன்சா மாம்பழங்கள் வந்து ஐரோப்பியர்களுக்கு கூட பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது அங்க ரத்னகிரியில இருந்து. அப்படி ஏற்றுமதி ஆகக்கூடிய நாடுகள்ல கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கு அந்த இறக்குமதியாளர்கள் இங்க இருக்கின்ற அல்போன்சா மாம்பழ விவசாயிகள் தொடர்பு கொண்டு, உங்க பகுதியில் ஒரு தாமிர உருக்காலை வருது என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம், அப்படி அந்த தாமிர உருக்காலை வந்தால் நாங்கள் மாம்பழங்களை இனிமேல் வாங்க மாட்டோம், ஏனென்றால் தாமிர உருக்காலை நிச்சயமாக பெரும் சூழல் சீர்கேட்டை உண்டு பண்ண சொல்லி அவங்க அறிவிச்சதோட விளைவு அந்த விவசாயிகள்லாம் கடப்பாறையை திருப்பி அந்த ஃபேக்டரியை வந்து இடிச்சாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாங்கள் செயல்பட விட மாட்டோம் சொல்லி அடிச்சாங்க. அங்கேயும் துரத்தி விடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை இன்னைக்கு தூத்துக்குடியில் வந்து இயங்கிட்டு இருக்குது. தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஒரு சூழல் மாசை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு அடிப்படை விஷயம், அந்த புகைப்போக்கியுடைய உயரம் 103 அடியாக இருக்க வேண்டும், ஆனா 63 அடி. இதிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலும் அது வந்து விதிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதை நாங்க கூட சொல்லல, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வழங்கிய போது நீங்கள் சொல்ற மக்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், சுற்றுச்சூழலை நாசப்படுத்திருக்கிறது வந்து ஸ்டெர்லைட் ஆலை. எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் ஆலையை இயக்கி இருக்கிறார்கள். எந்த விதமான கலெக்டரோட உத்தரவையோ யாருடைய உத்தரவையும் மதிக்கவில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு, ஆனாலும் இருந்தாலும் இந்த தேசத்திற்கு காப்பர் முக்கியம், இந்த தேசத்தோட மின்சார உற்பத்தி காப்பர் முக்கியம், அதனால ஆலையை அனுமதிக்கணும்னு சொல்லி 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இந்த ஆலை அனுமதித்தார்கள். இதைவிட ஒரு சான்று நமக்கு தேவையில்லை. அந்த ஆலை எப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்று, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தின் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாமிர உருக்காலையாக ஸ்டெர்லைட் மாறப்போகிறது. இந்த விரிவாக்க பணிகளுக்கான அனுமதி கிடைத்தால் 800,000 டன் ஒரு வருடத்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலையாக ஸ்டெர்லைட் ஆலை உருமாறும். சைனாவில் ஒரே ஒரு ஆலை, இதை விட பெரிய ஆலை இருக்கின்றது, அது 900,000 டன் உற்பத்தி செய்கின்றது. அது மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில் அந்த ஆலை இருக்கின்றது, அதனால் அவர்களால் உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் தூத்துக்குடியில் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நிச்சயமாக இந்த ஆலை, இப்போது இருக்கின்ற ஆலையும் சரி, இந்த விரிவாக்க பணியும் சரி, தூத்துக்குடி ஏற்கனவே வாழும் போபாலே சொல்லலாம், போபாலில் ஒரே நாள் இரவு விஷவாயு கசிந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உயிர் துறந்தார்கள். தூத்துக்குடியில் இந்த பகுதியில் வரக்கூடிய நச்சு காற்றை சுவாசித்து மக்கள் தினம் தினம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும், விரிவாக்க பணிகளை உடனடியாக கைவிட வேண்டும்.
இந்த ஆலையை மூட வேண்டும் என்று தான் ஏன் மற்றவர்களுடன் இணைந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தார் என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி பரந்தாமன்.
இல்ல, இப்போது நான் கூட அந்த அந்த எதிர்ப்பு இயக்கத்துல கூட இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இங்க சென்னையில இருக்கக்கூடிய நித்யானந்த் ஜெயராமன் அவர்களுடன் திரு டி எம் கிருஷ்ணா கர்நாடக இசை கலைஞர் அவங்க எல்லாம் சேர்த்து இப்போது பணியாற்றி கொண்டுதான் இருக்கோம். அதுல என்னன்னா, அது அமெரிக்காவில 1984 அது நச்சு புகை என்று விரட்டப்பட்ட ஆலை, இங்கே வந்து குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் கோவாவிலும் விரட்டப்பட்டது, வேணா இது வேண்டான்னு சொல்றாங்க. அந்த ஆலையை 1994 கொண்டு வருவதற்கு அனுமதிக்கிறார்கள். முதல்ல எல்லாருக்குமே ஒரு ஆலைன்னு வந்தாலே சரி, ஏதோ ஒரு தொழிற்சாலை வருதுன்னா அதனால நிறைய பேர் பயன் கிடைக்கும். இது அதான், இது ஒரு நச்சு புகை வந்து கக்கக்கூடிய ஒரு ஆலை. அதனால தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சகல தரப்பு மக்களும் அதை வந்து அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய ஆலையை எதிர்த்து அகற்றுவதும் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்துவது விளைகிறது வெற்றி பெறும் என்று நினைக்கிறோம்.
மக்களுடைய நியாயமான கோரிக்கை என்பதால் அதனை தாமும் ஆதரிப்பதாக கூறுகிறார் மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி.
பிற மாநிலங்களில் அனுமதி மறுக்கப்பட்ட திட்டத்தை தமிழகம் தமிழர்கள் மீது திணிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான துறைமுக பகுதியில், கடலோர பகுதியில் இது கொண்டு வந்து அமர்த்த வைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமா நம்மளுடைய வளத்தை வந்து அழிக்கிறது தான் நடக்கிறது இல்லை. அதனால இது வந்து ஸ்டெர்லைட் ஆலை என்பது முற்றிலுமாக நீக்கப்படணும் என்பது மக்களுடைய கோரிக்கை, அது நியாயமான கோரிக்கை, அதுக்கு நாங்களும் ஆதரிக்கிறோம்.
இந்த ஆலை தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சிகள் முக்கிய காரணம் என்றும், அதன் விளைவை மக்கள் தினம் தினம் எதிர்கொள்கிறார்கள் என்றும் ஆதங்கப்படுகிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சூப்ப உதயகுமார்.
ஐயா, ஸ்டெர்லைட் வரும்போதே 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மக்கள் சொன்னார்கள், இது மராட்டிய மாநிலத்திலிருந்து குஜராத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட திட்டம், இங்கே கொண்டு வராதீர்கள், தமிழகம் அழிந்து போகும் என்றெல்லாம் சொன்னார்கள். இங்கே அம்மா என்று ஒருவர் இருந்தார், அவர் என்ன செய்தாரோ, எப்படி விவாதம் நடத்தினார்களோ, பேரப்பேச்சு நடத்தினார்களோ, இங்கே திறந்து விட்டார், கட்டினார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வாரந்தோறும் கிட்டத்தட்ட நாள்தோறும் பச்சை குழந்தைகளிலிருந்து படுகிழவர்கள் கிழவிகள் வரை புற்றுநோயால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். வாரந்தோறும் கிட்டத்தட்ட தினந்தோறும் என்று சொல்கிற அளவுக்கு அங்கு சாவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த வாரம் கூட நான் அங்கே போயிருக்கும் போது ஜூலி என்கிற ஒரு தோழி, ஒரு சகோதரியுடைய கணவர் இறந்திருக்கிறார், அந்த 2 மகன்களை நான் பார்த்து விட்டு வந்தேன். அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என எனக்கு தெரியவே தெரியவில்லை. இந்த மாதிரி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம் மக்கள், நம் பிள்ளைகள், நம் பேரப்பிள்ளைகள் கையை பிசைந்து கொண்டு நெருக்கதியாக நிற்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் கூடங்குளம் அணுமு நிலையத்தை எதிர்த்தோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்வது வள்ளுவோம். அப்படியானால் வருவதற்கு முன்னாடியே காத்துக்கொள்வோம் என்கிற அடிப்படையிலே தான் நாங்கள் எதிர்த்தோம். நாராயணசாமிகளும் மன்மோகன் சிங்குகளும் நரேந்திர மோடிகளும் எங்களை தேச துரோகிகள், அமெரிக்க அடிமைகள், அமெரிக்க பணத்திற்காக போராடுகிறவர்கள் என்றெல்லாம் கொச்சைப்படுத்தினார்கள். இன்றைக்கு ஸ்டெர்லைட்டில் நடப்பது 25 ஆண்டுகளுக்கு பிறகு அழிவுகளை எதிர்க்கிற ஒரு போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் போராடுகிறார்கள். கிட்டத்தட்ட 30-40 கிராமங்களில் உள்ள மக்கள் சாதி மதம் அரசியல் அரசியல் கட்சி சார்பு என அனைத்தையும் கடந்து தமிழர்களாக மனிதர்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அனில் அகர்வால், நரேந்திர மோடி லண்டனுக்கு போகும்போது அனில் அகர்வால் அங்கே அவரை வரவேற்று உபசரிக்கிறார். தில்லியிலே ஆளுகிறவர்கள், அவர் காங்கிரஸ் காரராக இருந்தாலும் சரி, பிஜேபி காரராக இருந்தாலும் சரி, தமிழர்களையோ ஏனைய மாநிலங்களில் உள்ள சாதாரண மக்களையோ கடுகளவு மதிப்பதில்லை. இந்த அரசுகள் தில்லியிலே நடக்கிற அரசு இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகிற அரசு அல்ல, இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கான கைகூலிகளுடைய அரசு. ஸ்டெர்லைட் போராட்டம் ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது, மக்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு தேவையான தாமிர உற்பத்தியில் மூன்றில் ஒரு பகுதி இங்கிருந்துதான் வருகிறது, எனவே இதை நிறுத்தவே முடியாது என்று கிஷோர் குமார் என்கிற ஒருவர் மமதையோடு அகந்தையோடு பதில் சொல்கிறார். விரிவாக்க திட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய மாநில அரசு தங்கள் வளங்களை பாதுகாத்துக் கொள்வதிலே கவனம் செலுத்துகிறது.
அதற்கு ஏன் பிஜேபி கட்சியை சாட வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்.
ஸ்டெர்லைட் ஆலை மூடி கொண்டு வந்தது, அதுக்கு எதிராக பேசுறாங்க. மூடி கொண்டே வரல, ஸ்டெர்லைட் ஆலைக்கு கையெழுத்திட்டது காங்கிரஸ். அதில் அதிக பங்குகளை வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அதற்கு ஏளனமாக பதிலுரைக்கிறார் மருத்துவர் கண்ணன்.
எல்லா முகங்களும் ஸ்டெர்லைட்டுக்கு இருக்கிறது, அதில் பல முகங்கள் சரியில்லாத முகங்கள் தான்.
தமிழகத்திற்கு பிஜேபி ஏன் ஒரு வஞ்சனை செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.
இந்தியா முழுவதும் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தமிழகத்துக்கு இவ்வளவு ஓர வஞ்சனை செய்ய வேண்டிய காரணம் என்ன, என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஓட்டே போடாத ஒரு மாநிலம், எந்த பலமும் இல்லாத மாநிலத்துல இவ்வளவுக்கு வஞ்சனையோடு நடைபெற வேண்டிய காரணம் என்ன?
தமிழ்நாடு பிஜேபிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காகத்தான் என்ற பதிலை ஏற்க மறுக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.
அப்படியெல்லாம் இல்ல. அப்பயே வளர்ச்சி திட்டம், ஒரு வளர்ச்சி திட்டம் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஓட்டு போற மாநிலத்துக்கு டிஃபென்ஸ் கார்டு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. 700 கோடி டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் கர்நாடகால தேர்தல் வரப்போகுது, அங்க நடத்திடுவோம். நம்ம அங்க நடத்தினா 3 லட்சம் பேர் அங்க வந்து பாத்தாங்கன்னா ஒரு 3 லட்சம் ஓட்டு நமக்கு கிடைக்கும் நினைக்கல. துறைமுகத்தை, இணையம் துறைமுகத்தை பத்தனா மாநிலத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. பெங்களூருக்கு அடுத்தால பசுமை பாதை எதுக்கு, உதான் திட்டங்களுக்கும் பசுமை பாதைக்கும் கொடுக்கணும்னு நினைக்கல. இப்ப என்ன நான் நினைக்கிறேன், நான் தெளிவா ஒரு கேள்வி கேட்டேன், கடந்த 10 ஆண்டுகள் நீங்கள் தமிழகத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை சொல்லிடுங்க. நான் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு கொடுத்த இத்தனை திட்டங்களை நான் பட்டியலிடுறேன்ல. திருநாவுக்கரசர் ஸ்டாலின் ஒரு திட்டம், ஒரே ஒரு திட்டம் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள், அதை மக்கள் தெரியாமல் அதில் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து.
முதலீடு என்ற பெயரில் மக்கள் உயிர் போவது சரியா என்று கேள்வி எழுப்புகிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
இப்ப நீங்க யூனியன் கார்பைடு நடத்து இல்லையா போபால்ல, போபால்ல வந்து அவங்க பெரிய அளவில் நாங்க முதலீடு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 8000 பேரை பண்ணாங்க, 20 இரவா. அப்ப அந்த உயிர்கள் முக்கியமா, தொழிற்சாலை செய்யப்பட்ட முதலீடு முக்கியமான்றது கேள்வி நமக்கு வருது. அப்ப எடுத்த உடனே வந்து நாங்க பணம் முதலீடு பண்ணிருக்கோம், அதனால வந்து நாங்க நடத்துவோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதேசிகரமான போக்கா தான் போனது. அதனாலதான் அந்த மக்கள் விடாப்படியா போராடுறாங்க, திரும்ப எதிர்ப்பு அந்த பகுதியில் வளர்ந்துச்சு.
நேற்று இந்த மக்கள் போராட்டம் ஒரு திருப்பத்தை கண்டிருந்தது. அதில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 14 பேர் என்று சொல்லப்படுகிறது. இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட செயலா என்று பேராசிரியர் ஆ மார்க்ஸ் அவர்களை கேட்டோம்.
முன்கூட்டியே திட்டம்னா அது மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்தால் அவங்களை வந்து கடுமையா நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் அவங்களுக்கு இருந்தது.
குறிவைத்து சுடும் ஸ்னைப்பர் காவல்துறையினர் இதில் ஈடுபட்டதாகவும், இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள்தான் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நாம் கேள்விப்பட்டதில் உண்மை இருப்பதாக சொல்கிறார் பேராசிரியர் மார்க்ஸ்.
ஒரு சிலர் குறிப்பாக வந்து அந்த புரட்சிகர இளைஞர் முன்னணிங்கிற அமைப்பை சேர்ந்த ஒருவரை வந்து அவங்க இது மாதிரி சுட்டுக் கொண்டிருக்காங்க, தமிழரசன்கிற பேரு. அவரெல்லாம் வந்து அது மாதிரி முன்னணியான ஒரு நபர் தான். அப்படி சந்தேகப்படுவதற்கான நியாயங்கள் இருக்கு. எந்த போதிலும் இதுல வந்து நீங்க வந்து அரசாங்கம் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் அந்த மாதிரி செயல்பட்டிருக்காங்க.
இப்படியான சூட்டுச் செயலுக்கு அரசு பொறுப்பேற்குமா என்று பேராசிரியர் மார்க்ஸிடம் கேட்டதற்கு,
அரசாங்கம் வந்து நேற்றே வந்து ஒரு அமைச்சர் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் வந்து சில நேரங்களில் இது மாதிரி சுடுவது என்பது தவிர்க்க இயலாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காரு அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து நீங்க 12 பேர் இறந்ததாக இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, மேலும் சிலர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதா இங்க மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள். எங்களுக்கு கழிச்ச தகவலும் ஒரு 14 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து நீங்க வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து வன்முறைக்கு இறங்கினாங்க, நாங்க அதனால சுட வேண்டிய நிலை ஏற்படுதுன்னு சொல்லி ஆனா அதுலும் பல வந்து பிளாஸ் இருக்கு, தப்புகள் இருக்கு, பொய் இருக்கு அவங்க சொல்றதுல. உதாரணமா கலெக்டர் அலுவலகத்துக்குள்ள வந்து தீ வச்சாங்க அதனால சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கலெக்டர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை பொறுத்த மட்டும் ஒரு ப்ரீ டயர் பாதுகாப்பு இங்க கொடுக்கப்பட்டிருந்தது, மிக கடுமையான பாதுகாப்பு. அங்க உள்ள யாரும் நுழையவே முடியாது. அப்படியான சூழல்ல வந்து உங்க உள்ள போய் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அவங்க அப்படி சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் ஒண்ணு போடுறாங்க, ஏற்கனவே பரவக்கூடிய அப்படிதான் ஒரு கமிஷன் போட்டாங்க. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை போடுவாங்க, அவரை பொறுத்த மட்டும் வந்து என்னன்னா இதுல வந்து இது வேற தவிர்க்கவே முடியல, இது மாதிரி சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுதிட்டு போவாரு, அவ்வளவுதான். அதனால வந்து இது அரசாங்கம் வந்து இதுல நியாயப்படுத்துறதுங்கிறது வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து இன்னைக்கு இருக்க சூழல்ல ஊடகங்கள் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்து அது வந்து உண்மையிலேயே அதை நியாயப்படுத்த முடியாது. எப்படி நியாயப்படுத்த முடியும்? 100 நாட்களாக அமைதியா நடந்துட்டு இருந்த ஒரு போராட்டம் இன்னைக்கு வந்து எந்த விதமான பெரிய எச்சரிக்கையும் இல்லாமல் திடீர்னு சொல்லி இது மாதிரி வந்து 10-14 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது மாதிரி வந்து போராடிட்டு இருந்தவங்கன்னு இல்லாமல் அந்த திரேஸ்புரம் அப்படிங்கிற இடத்துல பேசிட்டு இருந்த மக்களை எல்லாம் சுட்டு இருக்காங்க, டார்கெட் பண்ணி பண்ணிருக்காங்க அவங்க.
இந்த பிரச்சனை இத்துடன் ஓய போவதில்லை என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சூப்பர் உதயகுமார்.
ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம், எப்படி போகும் என்று தெரியாது. ஆனால் நிச்சயமாக இப்படியே 8 கோடி தமிழர்கள் உட்கார்ந்தே இருப்பார்கள் என்று யாரும் தப்பு கணக்கு போடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன்.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும். நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.